ஓம் சாந்தி. 1/1/2023 அவ்யக்த பாப்தாதா, திருப்புதல் தேதி 26/3/1993. அவ்யக்த வருடத்தில் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். இன்று நிராகாரி மற்றும் ஆகாரி பாப்தாதா அனைவரிலும் உயர்ந்த பிராமண ஆத்மாக்களை ஆக்கார ரூபத்தில் மற்றும் சாக்கார ரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சாக்கார ரூபத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் மதுவனத்தில் அவ்யக்த பாப்தாதாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக்கார ரூபதாரி குழந்தைகளும் முன்னிலையில்தான் இருக்கிறார்கள். இருவரையும் பாப்தாதா பார்த்து புன்சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவரின் மனதிலும் ஒரே சங்கல்பம் உள்ளது, ஊக்கம் உள்ளது. நாம் அனைவரும் பாபாவிற்கு சமமாக சாக்காரியிலிருந்து ஆக்காரி மற்றும் ஆக்காரியிலிருந்து நிராகார தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். பாப்தாதா அனைவரின் இந்த லட்சியம் மற்றும் லட்சணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன காணப்பட்டது? அநேகரின் லட்சியம் மிக நல்ல உறுதியாக உள்ளது. ஆனால் லட்சணம் சில நேரம் உறுதியாகவும் சில நேரம் சாதாரணமானதாகவும் உள்ளது. லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமநிலை வருவதுதான் சமமாக ஆவதற்கான அடையாளம். லட்சியத்தை கடைபிடிப்பதில் 99% கூட சிலர் உள்ளனர். மற்றவர்கள் வரிசைப்படியாக உள்ளனர். ஆனால் எப்பொழுதும் சகஜமாக மற்றும் இயற்கையான இயல்பில் லட்சணத்தை தாரணை செய்வதில் எதுவரை உள்ளனர்? இதில் பெரும்பாலானவர்கள் 90% வரை உள்ளனர். மற்றவர்கள் இன்னும் வரிசைப்படியாக உள்ளனர். ஆக லட்சியம் மற்றும் லட்சணத்தில் லட்சணத்தையும் கூட இயற்கையானதாக மற்றும் இயல்பானதாக ஆக்குவதில் ஏன் வித்தியாசம் உள்ளது? சமயப்படி, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அநேக குழந்தைகள் முயற்சியின் மூலம் தங்கள் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குகின்றனர். ஆனால் இது இயற்கையாக இயல்பாக ஆக வேண்டும் என்பதில் இன்னும் கவனம் தேவை. இந்த வருடத்தை அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான வருடமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். இதை பார்த்து பாப்தாதா குழந்தைகளின் அன்பு மற்றும் முயற்சி இரண்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடலையும் பாடுகிறார்கள். மற்றும் இனிமேலும் அனைத்து குழந்தைகளின் லட்சிய மற்றும் லட்சணத்தில் சமநிலையை பார்க்க விரும்புகின்றனர். நீங்கள் அனைவரும் கூட இதையேதான் விரும்புகிறீர்கள் அல்லவா? பாபாவும் விரும்புகிறார், நீங்களும் விரும்புகிறீர்கள். பிறகு இடையில் என்ன உள்ளது? அதையும் நல்லபடியாக அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் கருத்தரங்கு நடத்துகிறீர்கள் அல்லவா? பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணத்திற்கு இடையில் வித்தியாசம் இருப்பதற்கு விசேஷமாக ஒரே ஒரு விஷயம் இருப்பதை பார்த்தார். ஆக்கார ஃபரிஷ்தாவாக இருந்தாலும் சரி, நிரந்தர நிராகாரியாக இருந்தாலும் சரி, இயற்கையான இயல்பாக ஆகிவிட வேண்டும். இதற்கான மூல ஆதாரம் நிர் அகங்காரி ஆவதாகும். அகங்காரம் அநேக விதமாக உள்ளது. அனைத்திலும் விசேஷமாக சொல்வதென்றால் ஒரு சொல் தேக அபிமானம். ஆனால் தேக அபிமானத்தின் விஸ்தாரம் அநேகம் உள்ளது. ஒன்று, வெளிப்படையான ரூபத்தில் தேக அபிமானம். அது அநேக குழந்தைகளிடம் இல்லை. தனது தேகமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களின் தேகத்தின் கவர்ச்சி இருந்தாலும் கூட அதுவும் தேக அபிமானம்தான். அநேக குழந்தைகளுக்கு இது வெளிப்படையான ரூபத்தில் தேகத்தின் உருவத்தில் பற்றுதல் அல்லது அபிமானம் இல்லை. ஆனால் இதோடு கூடவே தேகத்தின் சம்பந்தத்தில் தனது சம்ஸ்காரம் விசேஷமானது, புத்தி விசேஷமானது, குணங்கள் விசேஷமானவை, சில கலைகள் விசேஷமாக உள்ளன, ஏதாவது சக்தி விசேஷமாக உள்ளது, அதன் அபிமானம் அதாவது அகங்காரம், போதை, செருக்கு, இவை சூட்சும தேக அபிமானமாகும். இந்த சூட்சும அபிமானத்தில் ஏதாவது ஓர் அபிமானம் இருந்தாலும் ஆகார ஃபரிஷ்டாவாக இயற்கையாக நிரந்தரமாக ஆக முடியாது, நிராகாரி ஆகவும் முடியாது. ஏனென்றால் ஆகார ஃபரிஷ்டாவிடமும் தேக அபிமானம் கிடையாது, டபுள் லைட்டாக இருப்பார்கள். தேக அகங்காரம் நிராகாரி ஆக விடாது. அனைவரும் இந்த வருடம் நன்றாக கவனம் வைத்துள்ளனர். ஊக்கமுற்சாகமும் உள்ளது, விருப்பமும் மிக நன்றாக உள்ளது, விரும்பவும் செய்கின்றனர். ஆனால் இனிவரும் காலத்தில் தயவு செய்து மிக கவனமாக இருங்கள். சோதித்து பாருங்கள், எந்த விதமான அபிமானம் அல்லது அகங்காரம் இயற்கையான சொரூபத்தில் முயற்சி செய்பவர் சொரூபமாக ஆக்கிவிடாமல் உள்ளதா? எந்த ஒரு சூட்சும அபிமானமாவது அம்ச ரூபத்தில் கூட மிஞ்சி இருக்கவில்லைதானே? மேலும் சேவைக்கு ஏற்றவாறும் கூட வெளிப்படுகிறதா? ஏனென்றால் அணு அளவுதான் சமயத்தில் ஏமாற்றிவிடும். எனவே இந்த வருடம் என்ன லட்சியம் வைத்தீர்களோ பாப் தாதா இதையே விரும்புகிறார். லட்சியம் நிறைவேறியே ஆக வேண்டும். போக போக சிலர் விசேஷமாக ஸ்தூல ரூபத்தில் அந்த நாள் அந்த சமயம் எந்த ஒரு தவறும் கூட செய்தது இல்லை. ஆனால் சில நேரம் இதை அனுபவம் செய்கிறீர்கள். அதாவது இன்று அல்லது இப்போது எந்த மாதிரி மகிழ்ச்சி இருக்க வேண்டுமோ அது இருப்பது இல்லை. இது ஏனென்று தெரியவில்லை. இன்று தனிமை அல்லது அவநம்பிக்கை அல்லது வீண் சங்கல்பங்களின் புயல் திடீரென்று ஏன் வருகிறது தெரியவில்லை. அமிர்த வேளையும் செய்தாயிற்று, முரளி வகுப்பும் கேட்டாயிற்று, சேவையும் செய்தாயிற்று, காரியங்களையும் செய்தாயிற்று. ஆனால் இவையேன் இதுபோல நடைபெறுகின்றன? காரணம் என்னவாக இருக்கும்? வெளிப்படையான ரூபத்தை சோதித்து விடுகிறீர்கள். அதில் புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். எந்த தவறும் நடைபெறவில்லை. ஆனால் சூட்சும அபிமானத்தின் சொரூபத்தினுடைய அம்சம் சூட்சுமத்தில் வெளிப்படுகிறது. எனவே எந்த ஒரு காரியத்திலும் மனம் ஈடுபடுவது இல்லை. வைராக்கியம் மனச்சோர்வு ஃபீல் ஆகிறது அல்லது யோசிக்கிறீர்கள், ஏதாவது தனிமையான இடத்திற்கு சென்று விடலாமா அல்லது தூங்கிவிடலாமா, ஓய்வெடுக்கலாமா அல்லது சிறிது நேரத்திற்கு பரிவாரத்திலிருந்து விலகி இருக்கலாமா? இந்த அனைத்து ஸ்திதிகளுக்குமான காரணம் அம்சத்தின் அற்புதமாக உள்ளது. அற்புதம் என சொல்லாதீர்கள், குழப்பம் என்றே சொல்லுங்கள். ஆக முழுமையான விகாரமற்றவர் ஆவது என்றால் ஆகார நிராகார நிலையில் சகஜமாக ஆவது. எப்படி? சில நேரம் மனம் ஈடுபடுவது இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரியான தினசரி அட்டவணைப்படி நடக்க வேண்டுமா? மாற்றம் வேண்டுமல்லவா? விரும்பாமலே கூட இந்த நிலை வந்து விடுகிறது. எப்போது அகங்காரமற்றவராகி விடுகிறீர்களோ அப்போது ஆகார மற்றும் நிராகார நிலையிலிருந்து கீழே வருவதற்கு மனம் இருக்காது. அதிலேயே மூழ்கிய அனுபவம் செய்வீர்கள். ஏனென்றால் உங்கள் ஒரிஜினல் அனாதி நிலை நிராகார நிலை அல்லவா? நிராகார ஆத்மா இந்த ஷரீரத்தில் பிரவேசமாகியுள்ளது. ஷரீரம் ஆத்மாவிற்குள் பிரவேசிக்கவில்லை, ஆத்மா ஷரீரத்தினுள் பிரவேசமாகி இருக்கிறது. ஆக அனாதி ஒரிஜினல் சொரூபமோ நிராகார நிலை அல்லவா? அல்லது ஷரீரதாரியா ஷரீரத்தின் ஆதாரம் எடுத்தீர்கள், ஆனால் எடுத்தது யார்? ஆத்மாவாகிய நீங்கள். நிராகார ஆத்மா சாக்கார ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்திருக்கிறீர்கள். ஆக உண்மையானது எது? ஆத்மாவா ஷரீரமா? ஆத்மா. இது உறுதியானது தானே? ஆகவே உண்மையான ஸ்தித்தியில் நிலைத்திருப்பது சகஜமா அல்லது ஆதாரம் எடுக்கக்கூடிய ஸ்தித்தியில் நிலைத்திருப்பது சகஜமா? அகங்காரம் வருவதற்கான வாசல் ஒரே சொல்தான், அது என்ன? நான். ஆகவே இந்த பயிற்சி செய்யுங்கள். எப்போதெல்லாம் நான் என்ற சொல் வருகிறதோ அப்போது உண்மையான சொரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார்? நான் ஆத்மாவா அல்லது இன்னாரா? மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறீர்கள் அல்லவா? நான் என்ற சொல்தான் மறக்க வைப்பது, நான் என்ற சொல்தான் கீழே கொண்டு வருவது. நான் என்று சொல்வதால் உண்மையான நிராகார சொரூபம் நினைவு வருவது இயற்கையாக ஆகிவிட வேண்டும். இந்த முதல் பாடம் சுலபமல்லவா? ஆக இதையே சோதித்து பாருங்கள். பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் என்று நினைத்ததும் நிராகார சொரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும். எத்தனை முறை நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள்? நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன். அநேக முறை நான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். அப்போது நிராகார அல்லது ஆகாரியாவதற்கான சகஜ விதி இதுதான். எப்போதெல்லாம் நான் என்ற சொல்லை கூறுகிறீர்களோ உடனே ஆத்மா நிராகார உண்மையான சொரூபம் முன்னால் வந்துவிட வேண்டும். இது கடினமா அல்லது சுலபமா? பிறகோ லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாகவே ஆகிவிட்டது. நிரகங்காரி ஆவதற்கான சகஜமான சாதனத்தை தன்னுடையதாக ஆக்கி பாருங்கள். இந்த தேக உணர்வின் நான் என்பது முடிந்து போக வேண்டும். ஏனென்றால் நான் என்ற சொல்தான் தேக அகங்காரத்தில் கொண்டு வருகிறது. மேலும் நான் நிராகார ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு வருகிறீர்கள் என்றால் இந்த நான் என்ற சொல்தான் தேக உணர்விலிருந்து அப்பால் கொண்டு சென்றுவிடும். சரிதானே? நாள் முழுவதிலும் 25-30 முறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பீர்கள். சொல்லவில்லை என்றால் யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள். நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய வேண்டும். திட்டங்களும் தயார் செய்கிறீர்கள் என்றால் யோசிக்கிறீர்கள் அல்லவா? ஆக இத்தனை தடவை செய்யப்படும் பயிற்சி ஆத்மஸ்வரூபத்தின் நினைவு என்னவாக ஆக்கிவிடும்? நிராகாரி நிராகாரி ஆகி ஆகாரி ஃபரிஷ்தா ஆகி காரியம் செய்து பிறகு நிராகாரி ஆகிவிட வேண்டும். கர்ம சம்பந்தத்தின் சொரூபத்துடன் தொடர்பில் வாருங்கள். சம்பந்தத்தை பந்தனத்தில் கொண்டு வராதீர்கள். தேக சம்பந்தத்தில் வருவது என்றால் கர்ம சம்பந்தத்தில் வருவதாகும். இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. தேகத்தின் ஆதாரத்தை எடுப்பது, தேகத்தின் வசமாக ஆவது, இரண்டிற்குமிடையில் வேறுபாடு உள்ளது. ஃபரிஷ்தா அல்லது நிராகாரி ஆத்மா தேகத்தின் ஆதாரத்தை எடுத்து தேகத்தின் பந்தனத்தில் வருவது இல்லை. சம்பந்தம் வைத்திருக்கும், ஆனால் பந்தனத்தில் வராது. ஆக பாப்தாதா மீண்டும் இதே வருடத்தில் முடிவை பார்ப்பார். நிர் அகங்காரி ஆக்காரி ஃபரிஷ்தாக்கள் மற்றும் நிராகாரஸ்தித்தியில் லட்சியம் மற்றும் லட்சணம் எந்த அளவிற்கு சமமாக ஆகியிருந்தது? சமநிலையின் அடையாளம் பணிவு. எவ்வளவு பணிவோ அவ்வளவு அனைவருடைய மனதிலும் மகானாக தானாகவே ஆவீர்கள். பணிவு இல்லாமல் அனைவருக்கும் மாஸ்டர் சுகம் கொடுப்பவராக ஆக முடியாது. பணிவு சுலபமாக அகங்காரமற்றவராக்கிவிடும். பணிவின் விதை மகான் தன்மை என்ற பழத்தை தானாகவே அடைய செய்யும். பணிவு என்பது அனைவரின் மனதிலும் ஆசீர்வாதங்களை அடைய செய்வதற்கான சகஜ சாதனம். பணிவு அனைவரின் மனதிலும் பணிவான ஆத்மாவுக்காக சுலபமாக அன்பின் இருப்பிடமாக ஆக்கிவிடும். பணிவு புகழுக்கு தகுதியுள்ளவராக தானாகவே ஆக்கிவிடும். ஆக அகங்காரமற்றவராவதற்கான விசேஷ அடையாளம் பணிவு. உள்ளுணர்விலும் பணிவு, பார்வையிலும் பணிவு, வார்த்தையிலும் பணிவு, சம்பந்தம் தொடர்பிலும் பணிவு. என்னுடைய உள்ளுணர்வில் இருந்தது இல்லை, ஆனால் வார்த்தை வெளிப்பட்டு விட்டது. அப்படி இருக்கக்கூடாது. உள்ளுணர்வு என்னவாக உள்ளதோ அது பார்வையாக இருக்கும். எது பார்வையாக உள்ளதோ அது வார்த்தையாக இருக்கும். அதேதான் சம்பந்தம் தொடர்பிலும் வரும். நான்கிலும் இருக்க வேண்டும். மூன்றிலும் உள்ளது ஒன்றில் இல்லை என்றாலும் அகங்காரம் வருவதற்கான மார்ஜின் உள்ளது. இதைதான் ஃபரிஷ்தா என சொல்வது. ஆக புரிந்து கொண்டீர்களா? பாப் தாதா எதை விரும்புகிறார் மற்றும் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை இருவருக்குமே விருப்பம் உள்ளது. இப்போது செயல் என்ற ஒன்றையும் மேற்கொள்ளுங்கள். நல்லது. இனி சேவைக்கான புது புது திட்டங்கள் என்ன உருவாக்குவீர்கள்? கொஞ்சம் உருவாக்க வேண்டும், கொஞ்சம் உருவாக்குவீர்கள். இந்த வருடம் அல்லது இனிவரும் வருடத்தில் எப்படி மற்ற திட்டங்களை யோசிக்கிறீர்கள்? சொற்பொழிவும் செய்வோம், சம்பந்தம் தொடர்பையும் அதிகரிப்போம், பெரிய நிகழ்ச்சிகளையும் செய்வோம், சிறிய நிகழ்ச்சிகளையும் செய்வோம். இதை யோசிக்கின்றீர்கள். ஆனால் இப்போதைய வேகத்தின்படி சேவையின் வேகமும் கூட அதிகரிக்க வேண்டும். கொஞ்ச சமயத்தில் சேவையின் வெற்றி அதிகரிக்க வேண்டும். வெற்றி என்றால் முடிவு, அதற்கான விதி. வாய்மொழியுடன் கூடவே முதலில் தனது நிலை மற்றும் இடத்தின் அதிர்வலைகளை சக்திசாலியாக ஆக்குங்கள். எப்படி உங்களது ஜடச்சித்திரங்கள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றன? அதிர்வலைகள் மூலம் எத்தனை பக்தர்களை மகிழ்விக்கின்றன? இரட்டை வெளிநாட்டினரின் இரட்டை வெளிநாட்டினர் ஆலயங்களை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஆலயங்கள் தானே உங்களுடைய சித்திரங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கின்றன அல்லவா? ஆக வாய்மொழி மூலம் சேவை செய்யுங்கள். ஆனால் இப்போது அந்த மாதிரி திட்டங்களை உருவாக்குங்கள். வாய்மொழியுடன் கூடவே அதிர்வலைகளுக்கான அந்த மாதிரியான விதியை உருவாக்குங்கள். அது வாய்மொழி மற்றும் அதிர்வலைகள் என்று இரட்டை காரியம் செய்ய வேண்டும். அதிர்வலைகள் நீண்ட காலம் இருக்கும். வாய்மொழியில் கேட்டது அவ்வப்போது அநேகருக்கு மறந்தும் போகலாம். ஆனால் அதிர்வலைகளின் முத்திரை அதிக சமயம் நடைபெறுகிறது. எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவசாலியாக இருக்கிறீர்களோ, யாருடைய தலைகீழான அதிர்வுகள் உங்கள் மனதில் அல்லது புத்தியில் அமர்ந்து கொள்கிறது என்றால், தலைகீழானது எவ்வளவு காலம் செல்கிறது? அதிர்வலைகள் உள்ளே அமர்ந்து கொள்கிறது அல்லவா? மற்றும் வார்த்தையோ அந்த சமயமே மறந்து போகும். ஆனால் அதிர்வுகளின் ரூபத்தில் மனம் மற்றும் புத்தியின் முத்திரை பதிந்து விடுகிறது. மேலும் எவ்வளவு சமயம் அதே வைப்ரேஷனுக்கு வசமாகி அந்த மனிதரோடு காரியங்களில் வருகிறீர்கள், தலைகீழாக இருந்தாலும் சரி, நேராக இருந்தாலும் சரி, அதிர்வலைகள் அகல்வது கடினம். ஆனால் ஆன்மீக அதிர்வலைகளை பரப்புவதற்காக முதலில் தனது மனதில் புத்தியில் வீணான வைப்ரேஷனை முடித்து விடுவீர்கள் என்றால், அப்போது ஆன்மீக அதிர்வலைகள் பரவ முடியும். யாருக்காகவும் வீணான அதிர்வலைகளை வைத்திருந்தால் ஆன்மீக அதிர்வுகளை பரப்ப இயலாது. வீணான அதிர்வுகள் ஆன்மீக அதிர்வலைகளுக்கு முன்னால் ஒரு சுவராக ஆகிவிடுகிறது. சூரியன் எவ்வளவுதான் பிரகாசமயமாக இருந்தாலும் முன்னால் சுவர் வந்துவிட்டால் சூரியனின் பிரகாசத்தை ஒளிர விடாது. எது உறுதியான அதிர்வலையாக உள்ளதோ அது சுவர், மற்றும் எது லேசான அதிர்வலையாக உள்ளதோ அது லேசான மேகம் அல்லது கருமேகம். அவை ஆன்மீக அதிர்வலைகளை ஆத்மாக்கள் வரை சென்று சேர விடாது. எப்படி சிலர் கடலில் வலை விரித்து அநேக பொருட்களை ஒரே தடவையில் சேர்த்து விடுகிறார்கள், அல்லது எங்கேயாவது தங்களது வலையை விரித்து ஒரே நேரத்தில் அநேகரை தங்களுடையவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். எனவே வைப்ரேஷன்கள் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களை கவர முடியும். அதிர்வலைகள் வாயுமண்டலத்தை உருவாக்குகின்றன. ஆக இனிவரும் காலத்திற்கான சேவையில் உள்ளுணர்வு மூலம் ஆன்மீக அதிர்வலைகளாலும் கூட சேவை செய்யுங்கள். அப்போது வேகமாக நடைபெறும் வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தோடு கூடவே வாய்மொழி சேவையும் செய்வீர்கள் என்றால், ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும். மற்றபடி நிகழ்ச்சிகளுக்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்டு தயாராக இருக்கும் நிலையை இன்னும் அதிகம் பயன்படுத்துங்கள். தொடர்பில் வருபவர்கள் மூலம் இந்த உதவியை பெற்று இந்த சேவையில் வளர்ச்சி பெற முடியும். சகயோகிகளின் சகயோகத்தை எந்த ஒரு விதி மூலமாவது அதிகரித்து கொண்டே செல்வீர்கள் என்றால், தானாகவே சேவையில் உதவியாளர் ஆவதன் மூலம் சகஜமாகவே யோகி ஆகி விடுவார்கள். அந்த மாதிரி அநேக ஆத்மாக்கள் உள்ளனர், நேரடியாக சகஜ யோகி ஆக மாட்டார்கள். ஆனால் சகயோகம் பெற்று கொண்டே செல்லுங்கள், சகயோகிகளை உருவாக்கி கொண்டே செல்லுங்கள். ஆக சகயோகத்தில் முன்னேறி முன்னேறியே சகயோகம் அவர்களை யோகியாக ஆக்கிவிடும். ஆகவே சகயோகி ஆத்மாக்களை இன்னும் அதிகமாக ஸ்டேஜில் கொண்டு வாருங்கள். அவர்களின் சகயோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என புரிந்ததா? யாரேனும் ஒரு ஆத்மா கூட சகயோகி ஆகிவிட்டால் அந்த ஆத்மா நடைமுறையில் சகயோகம் பெறுவதன் மூலம் தருவதன் மூலம் உடனடி ஆசீர்வாதங்களால் சகஜமாக முன்னேறி செல்வார். மேலும் அநேகரின் சேவைக்கு நிமித்தமாக ஆவார். அதனுடன் கூடவே ஒரு வருடத்தின் பருவம் முடிவடைகிறது. முடியும் போது என்ன செய்யப்படுகிறது? முடியும்போது ஒன்று நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது ஆன்மீக விஷயங்களில் அர்ப்பணமாகப்படுகிறது. ஆக இப்போது எதை அர்ப்பணிப்பீர்கள்? ஒரு விஷயத்தை மனம் புத்தியால் அர்ப்பணித்து விடுங்கள், வாயினால் அல்ல. வெறுமனமே படித்து விட்டீர்கள், அது இல்லை. மனம் புத்தியால் ஸ்வாஹா செய்யுங்கள், பிறகு பாருங்கள் சுயம் மற்றும் சேவையில் தீவிர வேகம் எப்படி இருக்கிறது. ஆக இன்றைய அலை எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் வீணான அதிர்வலைகள் இருந்தால் அதை அர்ப்பணித்து விடுங்கள். ஸ்வாஹா செய்ய முடியுமா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருக்குமா? இவர் இப்படிதான் இருக்கிறார் என்றால் அது வைப்ரேஷனா? இவர் இப்படித்தான் இருக்கிறார் என்றால் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அல்லவா என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எத்தகையவராக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் எதிர்மறையான அதிர்வலைகளை மாற்றி நேர்மறையான அதிர்வலைகளால் வைப்பீர்கள் என்றால் அந்த ஆத்மாவும் எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக ஆகிவிடுவார். வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் எதுவரை இந்த வீணான அதிர்வலைகள் மனம் புத்தியில் உள்ளதோ அதுவரை வேகமான சேவை நடைபெற முடியாது. உள்ளுணர்வு மூலம் அதிர்வுகளை பரப்ப வேண்டும். உள்ளுணர்வு என்பது ஏவுகணை. அதை இங்கே அமர்ந்தவாறு எங்கே விரும்பினாலும் எவ்வளவு சக்திசாலியான மாற்றத்தை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியும். இது ஆன்மீக ஏவுகணை. எதுவரை எத்தனை பேரை சென்றடைய வைக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சக்திசாலியான உள்ளுணர்வு மூலம் அதிர்வலைகள் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். உண்மையில் அது தவறாகவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதனுடைய தவறை தாரணை செய்யாதீர்கள். நீங்கள் ஏன் தவறை தாரணை செய்கிறீர்கள்? இது ஸ்ரீமத்தா என்ன, புரிந்து கொள்வது என்பது வேறு விஷயம். நீங்கள் சக்திசாலியாக ஆகுங்கள். ஆனால் ஞானம் நிறைந்தவர் என்பதோடு சக்திசாலியாகவும் ஆகி அதை முடித்து விடுங்கள். புரிந்து கொள்வது வேறு விஷயம், உள்ளுக்குள் நிறைத்து கொள்வது வேறு விஷயம், முடித்து விடுவது மற்றொரு விஷயம். இது தவறு, இது சரி, இது அப்படி உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் யாருக்கு புரிந்து கொள்வதும் வருகிறது, நீக்கி விடுவதும் வருகிறதோ, மாற்றம் செய்வதும் வருகிறதோ, அவர்தான் புத்திசாலி என சொல்லப்படுவார். இந்த வருடத்தில் மனம் புத்தியை வீண் விஷயங்களில் இருந்து விடுவித்து விடுங்கள். இந்த வீண் விஷயம்தான் அதிவேகத்தை சாதாரண வேகத்தில் கொண்டு வருகிறது. எனவே இந்த நிறைவு விழாவை கொண்டாடுங்கள், அதாவது அர்ப்பணித்து விடுங்கள், முற்றிலும் சுத்தப்படுத்தி விடுங்கள். எத்தகையவராக இருந்தாலும் மன்னியுங்கள். சுபபாவனை சுப விருப்பத்தின் உள்ளுணர்வு மூலம் நல்ல அதிர்வலைகளை தாரணை செய்யுங்கள். ஏனென்றால் கடைசியில் முன்னேறும் போது உள்ளுணர்வு அதிர்வலைகள் உங்கள் சேவையை அதிகரிக்கும். அப்போது விரைவிலும் விரைவாக குறைந்தது 900,000 உருவாக்க முடியும். எதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? வீணான உள்ளுணர்வு வீணான அதிர்வலைகளை அர்ப்பணம் செய்து பாருங்கள். இயற்கையான யோகி மற்றும் இயல்பில் ஃபரிஷ்தாவாக இருக்கிறீர்கள். இந்த அனுபவத்தின் மீது ரெட்ரீட் செய்யுங்கள், கலந்துரையாடல் செய்யுங்கள். எப்படி ஆகும் என்று இல்லை, இப்படியாகும். நல்லது. எப்பொழுதும் தன்னை அடிக்கடி உண்மையான சொரூபம், நான் நிராகாரியாக உள்ளேன், இதுபோல நம்பிக்கை மற்றும் போதையில் பறக்கக்கூடிய எப்பொழுதும் பணிவின் மூலம் மகான் தன்மையின் பிராப்தியின் அனுபவி ஆத்மாக்கள், அத்தகைய பணிவு சதா மகான் மற்றும் எப்பொழுதும் ஆகார நிராகார நிலையை இயல்பாக மற்றும் இயற்கையாக ஆக்கக்கூடிய மிக உன்னதமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பான நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம். இந்த மறுபிறவியின் வாழ்க்கையில் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருப்பவர் ஆகுக. விளக்கம்: குழந்தைகள், நீங்கள் மறுபிறவி ஆகியிருப்பது எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதற்காக. எங்கே திருப்தியுள்ளதோ அங்கே அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகள் இருக்கும். ஏனென்றால் படைப்பவரை தம்முடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள். எனவே தந்தை கிடைத்ததால் அனைத்தும் கிடைத்தன. அனைத்து ஆசைகளையும் ஒன்று சேருங்கள், அவற்றை விடவும் பல கோடி மடங்கு அதிகமாக கிடைத்துள்ளன. அதற்கு முன்னால் இச்சைகள் என்பவை சூரியனுக்கு முன்னால் தீபம் போலதான். ஆசை வைப்பதற்கான விஷயத்தை விடுங்கள். ஆனால் ஆசை இருக்கவும் செய்கிறது. இந்த கேள்வியும் கூட எழ முடியாது. அனைத்து பிராப்திகளும் நிறைந்துள்ளன. அதனால் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. எப்பொழுதும் திருப்தியின் மணியாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன்: யாருடைய சம்ஸ்காரங்கள் எளிதாக உள்ளனவோ அவர்கள் எந்த ஒரு குழப்பமான சூழலிலும் தன்னை மாற்றிக் கொள்வார்கள். ஓம் சாந்தி.